இயேசு கற்றுத்தந்த அனைத்தையும் குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நாம் முதல் நற்செய்தியான மத்தேயுவிலிருந்து தியானிக்கிறோம். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது குறித்து நாம் தியானிக்கிறோம். மத்தேயு 28:20 பார்க்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளாலும் அவருடைய வாழ்க்கையினாலும் செயல்களாலும் நமக்கு போதித்தார். இன்று நாம் மத்தேயு 9:9 பார்க்க போகிறோம். கடைசியாக இயேசு மத்தேயுவிடம் பேசி அவரை ஊழியத்திற்கு அழைத்ததை குறித்து பார்த்தோம். முடிவில் அவர் புதிய உடன்படிக்கை குறித்து மெய்யான உபவாசத்தை குறித்து பேசுகிறார். 9:18 பார்க்கிறோம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் உபவாசத்தை குறித்து verses 14 to 17 நாம் பார்த்தோம். அவர் இவர்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மறுத்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். 18 இயேசு எழுந்து தம்முடைய சிஷ்யரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவின் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு செய்த செயல்களால் நாம் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நாம் நம் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருக்கான அவருடைய வேலை திட்டத்திலே தேவையுள்ள ஜனங்களால் இடையூறு ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சில நேரங்களில் நாம் கடுமையான ஒரு வேலை திட்டத்தை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். இது நம்மால் திட்டமிடப்பட்டதுதான். அப்படிப்பட்ட திட்டங்கள் இருப்பது நல்லது. நம் வாழ்வில் நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஒழுக்கமாக இருப்பது நல்லது. ஆனால் சில சமயங்களில் நம்முடைய திட்டங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது, தேவையுள்ளவர்கள் நம்மை சந்திக்க முற்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய திட்டத்தில் நான் மிகவும் கடினமானவராக இருந்தால், என்னுடைய வேலை திட்டத்தில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று நினைத்தால், நான் இயேசுவை விட மிகவும் கடினமான மனிதனாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து ஒரு நிலையான திட்டத்தை கொண்டிருக்கவில்லை. நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், யாரும் என்னை இடையூறு செய்யாதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொன்னதில்லை. யாருக்காவது ஏதாவது தேவை ஏற்பட்டால் அவர் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னதில்லை. மாறாக அவர் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இடையில் ஒருவர் அவரிடம் வந்து, என் நோயிற்று குழந்தையின் கையை வைத்து சுகமாக்கும் என்று சொன்னபோது உடனே அவர் புறப்பட்டு சென்றார். பின்பு அவளியை செல்லும் போது நோய்வாப்பட்ட ஒரு பெண் அவரை தொட்டால் அவர் அங்கு நின்று அவளிடம் பேசி அவளை ஆறுதல் படுத்தி அவளை உற்சாகப்படுத்தினார். இது அவருடைய முழு வாழ்க்கை முறையாக இருந்தது. நிப்பதமி ஒருவேளை நள்ளிரவில் வந்து அவரை தொந்தரவு செய்திருக்கலாம். நாம் இதை யோவான் 3 வாசிக்கிறோம். இயேசு தம் வீட்டின் கதவுகளை திறந்து, உள்ளே வாருங்கள், நாம் அமர்ந்து பேசலாம் என்று சொல்கிறார். நிக்கோதேமு எவ்வளவு நேரம் உள்ளே உட்கார்ந்து பேசுவார் என்று, எந்த விதமான விஷயங்களை குறித்து பேசுவார் என்று அவர் கவலைப்படவில்லை. அவர் தூக்கம் கெட்டுவிடுமே என்று வருத்தப்படவில்லை. தேவனுடைய ஊழியத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. யார் ஒருவர் தன்னுடைய வேலை திட்டங்களில் எந்த இடையூறும் ஏற்படுவதையும் அசௌகரியம் ஏற்படுவதையும் விரும்பாதவர்கள் ஒருபோதும் தேவனுக்கு சேவை செய்ய முடியாது. அதே சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு இடையூறு ஏற்படுவது அவசியமா என்று அறிவதற்கும் நமக்கு ஞானம் தேவை. நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு சட்டம் அல்ல. இப்போது நான் சொல்வது ஒரு விதி அல்ல அல்லது ஒரு நெறிமுறை அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பார்க்கும் ஒரு கோட்பாடு. ஆனால் நாம் பரிசுத்தாவின் உணர்த்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இரவும் பகலும் நமக்கு தொந்தரவு செய்ய விரும்பும் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நமது ஊழியம் விரிவடையும் போது நாம் எந்தெந்த காரியத்திற்கு பதிலளிக்க வேண்டும், எந்தெந்த காரியத்திற்கு பதிலளிக்க கூடாது என்ற தெளிவை உடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மத்தியில் அறிமுகமான நீங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு அநேக அழைப்புகள் இருக்கக்கூடும். நீங்கள் ஒவ்வொரு அழைப்பிற்கும் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சுத்தத்தை இழந்து விடுவீர்கள். உங்களுக்கு எந்தெந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். இயேசு நிராகரித்த பல அழைப்புகள் நான் இப்போது சொன்னதை சமநிலையில் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அங்கு பெரிய எழுப்புதலுக்கு பிறகு பேதுருவின் பட்டணத்தில் அநேகர் குணமடைந்தனர், அநேக பிசாசுகள் வெளியேற்றப்பட்டது. உதயமான போது அவர்கள் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று லூக்கா 4:42 பார்க்கிறோம். அவர் புறப்பட்டு தனிமையான இடத்திற்கு சென்று அங்கு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் அந்த தருணத்தில் பிதாவின் சித்தத்தை அறிய முற்பட்டார். ஏனெனில் அதற்கு முந்தைய மாலைதான் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. பிதாவே, நான் இங்கு தங்கியிருக்க வேண்டுமா? இது உம்முடைய சித்தமா? ஏனெனில் இங்கு பெரிய ஒரு ஆவின் அசைவாடுதலை பார்க்கிறேனே. திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டார்கள் என்று லூக்கா 4:42 பார்க்கிறோம். அவர்கள் அவரிடம், நீங்கள் எங்களுக்கு தேவை என்று கூறினார்கள். அவர் தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டனர். ஏனெனில் முந்தைய மாலை ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. மக்கள் எதிர்பார்க்கிறாத ஒரு எழுப்புதலை கண்டார்கள். ஆனால் ஆண்டவரோ, நான் மற்ற பட்டணங்களிலும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், நான் இங்கு தங்க முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். எனவே ஒவ்வொரு அழைப்பிற்கும் இயேசு பதிலளிக்கவில்லை என்பதை நான் இங்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த அழைப்பை ஏற்க வேண்டும், இந்த அழைப்பை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். எனவே மீண்டும் அந்த கொள்கைக்கு நாம் வருகிறோம். புதிய உடன்படிக்கையில் சட்டங்கள் எதுவும் இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரால் வாழ்கிறோம். நாம் ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோம். ஒரு விதி அல்லது சட்டத்திட்டத்தின் மூலம் வாழ விரும்பும் நபர்கள் அதன்படியே முற்றிலுமாக தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போக முடியும். பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியில் வழிநடத்தப்படுகிறவர்கள். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த போது அவன் நன்மை தீமை அறியும் மரத்தை தெரிந்து கொண்டிருக்கலாம். இது சட்டத்தை தெரிந்து கொண்டிருப்பதன் அடையாளம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அது கூறுகிறது, சாயப்பிரமணத்தின்படி வாழ விரும்புகிற யாவரும் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆதாமுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு இருந்தது. ஆனால் ஆதாமோ சட்டத்தை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களும் 1500 நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்தார்கள். 2000 முன்பதாக நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்ட போதும் கூட மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒரு உயர்ந்த தரத்தை நமக்கு கொடுத்த போதும் கூட கிறிஸ்தவர்களோ மீண்டுமாக பழைய உடன்படிக்கைக்கு நியாயப்பிரமாணத்திற்கு செல்ல முற்படுகிறார்கள். நான் நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எழுத்து கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று 2 3:6 பார்க்கிறோம். அவை புதிய ஏற்பாட்டிலே உள்ள எழுத்துக்கள் கூட நீங்கள் வார்த்தையின்படியே நீங்கள் எழுத்தின்படி நீங்கள் அவற்றை செய்ய முயற்சித்தால் அது உங்களை கொன்றுவிடக்கூடும். அநேக சபை பிரிவுகளும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை ஜானித்துக் கொண்டோ அல்லது அதை போன்ற ஏதாவது ஒரு வழிமுறையின்படியோ கையாள்வார்கள். நாம் வாழும்படிக்கு இப்படி ஒரு கொள்கை இருக்கிறது. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எவர் ஒருவர் கிறிஸ்தவர் என்கிறாரோ அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சாட்சியின்படியாக கர்த்தரேசு நடந்தது போல அவர்கள் நடக்க வேண்டும். யாரெல்லாம் நம்மை இடையூறு ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் நாம் இடையூறை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது. என் சொந்த வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ கட்டுரையை நான் எழுதி கொண்டிருந்தேன். கடைசி நேரத்திலே அந்த நேரத்திலே ஒருவர் என்னுடைய வீட்டின் பெல்லை அடித்தார். சகோதரனே, நான் உங்களுடைய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன், நான் உங்களோடு கூட நான் பேச விரும்பினேன். நான் அவனை பார்த்து, நான் இப்பொழுது நான் பிஸியாக இருக்கிறேன் என்று நான் சொல்லி அவனை அனுப்பிவிட்டிருக்கலாம். ஆனால் அவரோ வேறு ஒரு பட்டணத்திலிருந்து என்னை பார்க்கும்படி வந்தார். நான் நினைத்தேன் ஒரு 2 அல்லது 3 தான் பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் பல மணி நேரம் என்னோடு கூட பேசினார். பேசும்பொழுது அவர் மிகவும் தேவையுள்ள மனிதனாய் இருந்தார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுது மதிய உணவு கூட எனக்கு முக்கியமாக தெரியவில்லை. ஆண்டவர் அப்பொழுது என்னோட கூட பேசினார். நான் உலகமெங்கும் எல்லா நாடுகளுக்கும் சென்று சீஷனாக்கும்படி உன்னிடம் சொன்னேன்.
And here, I send someone right to your door, so you don't have to go outside. And he comes to you.
நான் இப்பொழுது உன்னுடைய வீட்டிற்கே ஒரு நபனை அனுப்பி இருக்கிறேன். ஆகவே நீ செல்ல தேவையில்லை. நீ பொறுமையுள்ளவனாக இருந்து அவனுடைய தேவையை சந்தித்தால் போதும் என்றார்.
But I learned something that day, and I said, Lord, let that never again happen. Where I see a witness in my spirit, and that I must spend a time with this person, I must be willing.
அந்த நாளில் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் என் ஆவியிலே அந்த ஒரு சாட்சியை இந்த நபரோடு பேச வேண்டும் என்ற உணர்வை நான் பெற்றபோது என்னுடைய திட்டங்களை நான் ரத்து செய்ய ஒத்திவைக்க நான் தயாராக இருந்தேன். அந்த இரவு உட்கார்ந்து அந்த கட்டுரையை நான் எழுதி முடித்தேன். இது போன்ற அநேக காரியங்களில் ஆண்டவர் நம்மை சொல்லித்தருகிறார். நாம் பிறருக்கு சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்று ஆவியின் சாட்சி உணர்த்துதலின் அடிப்படையிலே நாம் நடக்கிறோமா இல்லையா? ஆகவே ஆவியின் சாட்சி உணர்த்துதல் தான் இறுதி பட்ச வழிநடத்துதலாக இருக்க வேண்டும். இயேசு திரும்பி இந்த ஸ்திரியை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்கிறார். திடன்கொள் என்ற வார்த்தையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மக்களை அவர் சோர்ந்து போக செய்யவே இல்லை. எப்பொழுதுமே அவர்களை உற்சாகப்படுத்தினார். பயப்படாதே, பயப்படாதே என்று கூறுகிறார்.
Words that people speak to us that discourage us.
மக்கள் நம்மிடத்தில் பேசும் வார்த்தைகள் நம்மை சோர்ந்து போக செய்யலாம். அவைகள் தேவனிடத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஒரு ஆவியை கொடுக்கவில்லை, ஆக்கினை திருப்பி கொடுக்கும் ஆவியை கொடுக்கவில்லை. நீங்கள் ஒரு செய்தியையோ ஒரு வார்த்தையோ கேட்கும் போது கவனமுள்ளவர்களாக இருங்கள். அப்படி பயமுடுத்தக்கூடிய, குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தையை உடனடியாக நிராகரித்து விடுங்கள். தேவன் நம்மை சோர்வுகளாக்க கூடியவர் அல்ல. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். திடன்கொள் மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. இந்த உதாரணங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் விசுவாசத்தை தான் நோக்கி பார்க்கிறார். விசுவாசத்தை பார்க்கும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சி கூறுகிறார். இந்த ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தை அவர் வலியுறுத்துகிறார். விசுவாச குறைவை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவர் நம்மை விசுவாசத்தின்படியாக வாழ விரும்புகிறார். அவரை நம்ப விரும்புகிறார். அவரை சார்ந்து இருக்க விரும்புகிறார். இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேத அறிவும் உபதேசங்களும் நாம் பிரசங்கிக்கிற காரியங்கள் அவைகள் எல்லாம் வீணாய் இருக்கும். நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை அற்றவர்களா இருந்தோமானால்
வீட்டிலேந்துகிறவர்களையும்
இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, விலங்குகள் இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அந்நாட்களில் இஸ்ரவேலர் அநேகர் மறித்து போயிருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலங்களில் அந்த 3 ஆண்டுகளில் 3 பேரை மாத்திரம்தான் உயிரோடு கூட எழுப்புகிறார். லாசரு, யவீருவின் மகள், விதவையின் மகள், நாயின் ஊரில் உள்ள விதவை. இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை மாத்திரம்தான் இறந்ததை குறித்து கேள்விப்பட்டாரா? இல்ல, அநேகர் மறுத்தார்கள். இயேசு உயிரோடு எழுப்பினதை குறித்து கேள்விப்பட்டு அநேகர் இயேசுடத்திலே சென்றிருக்க முடியும். ஆனால் 3.5 வருடமும் மறித்த எல்லாரையும் உயிரோடு கூட எழுப்பிக் கொண்டிருக்கவில்லை. இந்த 3 பேர் மாத்திரம் தான் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள் அல்ல. நாம் எவ்வியிடம் ஏதோ பெரிய விசுவாசம் இருப்பதை கூட நாம் பார்க்கவில்லை. நாயின் ஊரின் விதவையிலே பெரிய விசுவாசம் இருப்பதை நாம் பார்க்கிறதில்லை. மார்த்தாள் மரியாளும் கூட அப்படிப்பட்ட விசேஷித்த விசுவாசத்தையும் பார்க்கவில்லை. ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவரால் அப்படி வழி நடத்தப்படுகிறார். அவர் பரிசுத்தாவியால் தூண்டப்பட்டு அந்த இடத்திற்கு சென்று இறந்த இவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறார். அதே போல் வேறு இடத்திலே 100 பேர் மறித்து இருக்கலாம். ஆனால் அங்கு செல்லும்படிக்கு ஆவியின் சாட்சி இல்லாத இருந்தது. நீ ஒருவரையும் மறுத்தவர்களிருந்து எழுப்பாது இருப்பாயாக என்ற கட்டளையும் இல்லை. எல்லோரையும் மறுத்தவர்களிருந்து எழுப்பு என்ற கட்டளையும் இல்லை. உதாரணமாக யோவான் 5வது அதிகாரத்தில் இயேசு பெத்தஸ்தா குளத்திற்கு சென்ற போது அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையோர் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுதும் கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். யோவான் 5:3 பார்க்கிறோம். அங்கு அநேகர் இருப்பதை குறித்து பார்க்கிறோம். 300 பேரா 500 பேரா தெரியவில்லை. அவர்கள் வியாதிக்காரர்கள், குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறான். அந்த மனிதனிடத்தில் கூட பெரிய விசுவாசத்தை நாம் பார்க்கவில்லை. அவன் எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்றுதான் அவன் பார்த்துக் கொண்டிருந்தான். நான் தான் குதிப்பதற்கு முதலாவது நபராக இருக்க வேண்டும், ஆனால் எனக்கு முன்பதாக வேறு எவனோ ஒருவன் வந்து குதித்து விடுகிறான். இப்படியாக 30 வருடம் நான் காத்திருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து, எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறான். அங்கிருந்த மற்ற 500 பேரை குறித்து என்ன? அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டிருந்தால் ஒவ்வொருவரும் ஆம் என்று சொல்லியிருப்பார்கள். எல்லோருக்குமே இந்த மனிதனை போலவே குறைந்த அளவு விசுவாசமே இருந்திருக்கும். ஆகவே இயேசு எல்லோரையும் குணமாக்கிக் கொண்டிருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இயேசு இங்கு 100 கணக்கான நோயாளிகளை பார்க்கும்போது ஆனால் ஒரு நபரை மட்டும் சுகப்படுத்துகிறார். ஏன்? கொள்கை என்னவெனில், அவர் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார். தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கும் போது நாம் புரிந்து கொள்வோம். நாம் ஆவியினால் வழி நடத்தப்பட்டால் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை நாம் இழந்து போக மாட்டோம் என்று நாம் உறுதியாய் நாம் நம்பலாம். நாம் ஆவியின் சாட்சி இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நாம் செய்யவே கூடாது. அப்படி செய்வோமானால் நாம் சென்று கர்த்தருடைய வேலையை நாம் குழப்பி விடுவோம். நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் தேவனுடைய வேலைக்கு தடையாக இருக்கும். அப்போஸ்தலர் 3:2 ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். பேதுரு தேவாலயத்துக்கு வாசலண்டையிலே போகிறார். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே அவனை வைப்பார்கள். நீங்கள் இங்கு கவனித்து பாருங்கள். நாளில் நமக்கு சொல்லப்பட்ட விதமாக இந்த மனிதன் 40 வயதாக இருக்கிறான். எத்தனை வருடங்கள் அவரை தேவாலயத்திற்கு கொண்டு வந்திருப்பார்கள்? குறைந்தபட்சம் 10 அல்லது 20 வருடங்கள். ஒவ்வொரு நாளும் அவன் கைகளை நீட்டி பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். பேதுரு அவனை பார்த்து, எங்களிடத்திலே கொடுப்பதற்கு எந்த பணமும் இல்லை, ஆனால் இயேசுனுடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். அப்பொழுது அவன் எந்திரித்து நடந்தான். இப்போது நீங்கள் இயேசு அந்த ஆலயத்திற்குள் கடந்த 3-4 ஆண்டுகளில் வந்தபோது கண்டிப்பாக இவன் இருந்திருப்பான். இயேசு கிறிஸ்து அலங்கார வாயிலே அவனை கடந்து போகும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அங்கு பிச்சை கேட்கும் இந்த மனிதனை அவர் பார்த்திருப்பார். ஆனால் பேதுரு சொன்ன காரியத்தை இயேசு அங்கு சொன்னாரா? இல்லை. இயேசு அவருக்கு சில பணத்தை கொடுத்திருப்பார், அல்லது யூதாசிடம் கொஞ்சம் பணம் கொடுங்கள் கொடு என்று சொல்லிவிட்டு போயிருப்பார். அடுத்த நாள் பார்த்திருப்பார், சில பணம் கொடுத்திருப்பார், அடுத்த வருடம் பார்த்திருப்பார். இப்படி 3.5 வருடங்கள் அந்த மனிதனை நிச்சயம் பார்த்திருப்பார். ஆனால் அவனை கடந்து போனது போலதெல்லாம் ஆவியானவர், நீ அவனை இப்பொழுது நிசுகப்படுத்த கூடாது என்று சொல்லியிருப்பார். இயேசு அப்பொழுது அவனை குணப்படுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த சுகப்படுத்தலின் காரணமாக எழுந்த அந்த எழுப்புதல் நடக்காமலே போயிருக்கும். அப்போஸ்தலர் 4:4 பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 5000 பேர் இந்த மனிதனுடைய அற்புதத்தினால்தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்நாட்களில் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் குணப்படுத்தாத அந்த மனிதரை இப்பொழுது பேதுரு மூலமாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவன் குணமாக்கினதன் வாயிலாக ஒருவேளை இயேசு அவளை குணப்படுத்தியிருந்தால் அந்த மனிதர்கள் அந்த அற்புதத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். இயேசு பரிசுத்தாவியானவர் செவி கொடுக்காமல் வியாதியாக இருந்த மனிதனை பார்த்து, நான் இரக்கமாக இருக்கிறேன், ஆவியானவர் என்னைக்கு தூண்டுகிறாரோ இல்லையோ எனக்கு குணமாக்கும் வரம் இருக்கிறது, ஆகவே நான் சுகமாக்குவேன் என்று இயேசு சொல்லியிருந்தால் தேவனுடைய சித்தத்திற்கு இடையூறாக இருந்திருப்பார். தேவனுடைய வேலையிலே அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இடையூறு செய்கிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதன் காரணமாக அது நல்லதாக இருந்தாலும் தேவையுள்ளவருக்கு உதவுவதில் என்ன தவறு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கேள்வி என்னவெனில், பரிசுத்தாவியானவர் உங்களை வழி நடத்துகிறாரா? ஒரு கெட்ட குமாரன் உங்கள் வீட்டின் அருகே வசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பன்றிகள் உண்ணும் உணவை உண்கிறார். நீங்கள் நிச்சயமாக அவருக்கு உதவலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து உணவளித்து அவருக்கு உதவி செய்தால் அவர் தனது தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்ல மாட்டார். இது எப்பேற்பட்ட மனித உணர்ச்சியின் அடிப்படையிலான இரக்கம் என்பதை பாருங்கள். இது கெட்ட குமாரனை தன் வீட்டிற்கு போகாதபடிக்கு தடுக்கிற காரியம். தேவன் அந்த வாலிபனை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வாலிபன் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. அதன் வழியாக அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும். ஆனால் ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவர்களினால் அங்கு அவர்கள் பண உதவி செய்து உணவளித்து வந்தால் தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்ல மாட்டார். இவை அனைத்தும் நாம் வேதத்தில் பார்க்கிற உதாரணங்கள். எப்படியெனில் நாம் ஆவின் வழிநடத்துதலால் நம்முடைய சிந்த காரணத்திற்காக காரியங்களை செய்யும் போது அநேக சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஆக இயேசு எப்போதும் ஆவின் நடத்துதலுக்கு செவி கொடுத்து வந்தார். நாம் இங்கு எபிரின் மகள் காரியத்தை பார்க்கிறோம். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த திருப்பெண்ணின் கையை பிடிக்கிறார். உடனே அவள் எழுந்திருத்தாள். மத்தேயு 9:25. இயேசு அந்த அறைக்கு 3 பேரை மட்டுமே கூட இருக்குமாறு கூறினார். அவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்கள். அங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஜனங்களை அவர் வெளியேற்றினார். நீங்கள் முதலில் எதையும் விசுவாசிக்கவில்லை, இங்கே நிற்காதீர்கள் என்றார். அவர் ஒரு சிலரை மாத்திரம் கூட்டி சென்றார். அவர் மிகவும் அற்புதமான ஒன்றை மக்களுக்கு காட்ட விரும்பவில்லை. நான் மருத்துவரை உயிரோடு நெழுப்ப போகிறேன். இந்த மக்கள் அனைவரும் இதை பார்ப்பது நல்லது என்று நினைப்பது மதியினம். அதை ஒருவரும் பார்க்க அவர் விரும்பவில்லை. அவர் உள்ளே சென்றார். இருந்த அந்த மகளை உயிருடன் எழுப்பினார். பின்பு அவரிடம் விட்டு சென்றார். அவர் அங்கே தங்கவில்லை. அந்த செய்தி அந்த தேசம் முழுவதும் பரவியது. எனவே நாம் இங்கு சில விதிகளை நாம் பார்க்கிறோம். இதுதான் இயேசு தம் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாம் ஊழியத்தை பரிசுத்தாவியானவரின் உணர்த்துதலை நாம் பார்க்க வேண்டும். அவர் உணர்த்ததற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நான் ஆரம்ப ஆண்டுகளில் கண்டது, நான் இந்த கொள்கையை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே எல்லா இடங்களுக்கும் சென்று எங்கு தேவையுள்ளதோ அதை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் எனக்கு வரம் இருக்கிறது, என்னால் போதிக்க முடியும், நான் இங்கு போகலாம், அங்கே போகலாம். இது தேவனுடைய வழி இல்லை என்று நான் பின்புதான் கண்டுபிடித்தேன். தேவனுடைய வழி என்பது ஜீவ விருட்சத்தின் வழியில் வாழ்வது. அது என்னவெனில் ஆவி உணர்த்துதலாலே வாழ்வது. புதிய உடன்படிக்கையில் அது நிறைவேறுவதை ஏசாயா 30:21 பார்க்கிறோம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போது, இடது புறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இதுவே நாம் வாழ வேண்டிய முறை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நாம் கவனித்து ஆவியானவர் இங்கு செல், இப்போது அந்த இடத்திற்கு செல்லாதே என்று சொல்கிற சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவன் தனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற மக்களை தேடுகிறார். அவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போக வேண்டும். அவர் எங்கே போக வேண்டாம் என்று சொல்கிறாரோ அங்கே நாம் போகக்கூடாது. தேவனுக்கு இந்த வழியிலே நாம் சேவை செய்ய முடியும். ஏசாயா 30:20 உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்கள் அவரை காண்பீர்கள். அவர் நடந்த விதமாகவே நீங்களும் நடக்க முடியும். வலது பக்கம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள், அங்கே போகாதீர்கள் என்று உங்கள் காதுகள் இந்த வார்த்தையை கேட்கும். இது சோதனையை தவிப்பதற்காக மட்டுமல்ல, அது தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆகும். தேவ ஆவியானவர் உண்மையுள்ளவர். அவர் நாம் தேவையற்ற சோதனைகளுக்கு விலகி செல்லும்படிக்கு மற்றும் நம்முடைய நேரத்தை வீணடிக்கும் காரியங்களிலிருந்து விலகி செல்லும்படிக்கு நமக்கு உதவுகிறார். தேவன் இந்த வழியில் நடக்க நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தொடரலாம்.